இந்த பெருமையுடைய விஷயத்துல ரொம்ப பயந்திருக்கிறார்கள். யாரு? நபிமார்கள் பயந்திருக்கிறாங்க, சஹாபாக்கள் பயந்திருக்கிறாங்க, தபீன்கள் பயந்திருக்கிறாங்க. அதே போல இந்த அதாவது இந்த வசனங்கள், இந்த வசனங்கள் இங்கிருந்து ஆரம்பிக்குது. அங்கிருந்து ஆரம்பிச்சு இந்த வசனங்கள்ல அந்த லுக்மான் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுடைய அந்த நற்பண்புகளை பற்றி சொல்லுகின்றார்கள். அந்த மகன் எடுக்க வேண்டிய நற்பண்புகள் என்ன? எல்லா நற்பண்புகளும் ஹதீஸ்ல வருது, ரிவாயத்ல வருது, சலஃபுகளுடைய கூற்றுகள் வருது. மொத்த நற்பண்புகள் எல்லாமே பணிவுல போய் அப்படியே அடங்கிருந்தாங்க. பணிவுல போய் அப்படியே அடங்கிருந்த எல்லா கெட்ட பண்புகளும் அப்படியே மொத்தமா அதை கொண்டு வந்து ஒரு சட்டியில போடுறதா இருந்தா அது பெருமையில போய் அடங்கிருமா. அதனால லுக்மான் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் தனது மகனுக்கு முதல்ல தஸ்வியா செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்க? தஸ்வியா, தஸ்கியா. தஸ்கியான என்ன? சுத்தம் பண்றது. முதல்ல என்ன செய்யணும்? சுத்தம் பண்ணணும், அப்புறமா போடணும். ஒரு சட்டி சோறு ஆக்குறீங்க, முதல்ல என்ன செய்யறீங்க? சட்டிப்பானே கழுவுறீங்க, அதுக்கப்புறமா தான் அதுல அரிசியை போட்டோ எதையோ போட்டு நீங்க சாப்பாடாக பாக்குறீங்க. அப்ப அந்த மாதிரி முதல்ல நல்ல விஷயத்தை விதைக்கணும்னு சொன்னா உள்ளத்துல இருக்கக்கூடிய என்ன குஃபுர், ஷிர்க், நிஃபாக்கு, கெட்ட குணங்கள் இருக்குதோ அதை முதல்ல சுத்தப்படுத்தணும். அதை சுத்தப்படுத்தாம அதை வச்சுக்கிட்டே நீங்க கொட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா கொட்டுறதும் சேர்ந்து கெட்டுதான் போகும். அப்ப முதல்ல பெருமையிலிருந்து உள்ளத்தை சுத்தப்படுத்தினார்கள். அது சொல்லும் பொழுது உனது முகத்தை மக்களை விட்டு திருப்பிக் கொள்ளாதே, உனது முகத்தை மக்களை விட்டு திருப்பிக் கொள்ளாதே. அதே போல பூமியிலே பெருமையோடு நடக்காதே. பாருங்க, உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி தெரியுமா யார் அவங்கன்னு சொல்லிட்டு, ஐந்தாவது கலீஃபான்னு அவ்வளவு பெரியவங்க. ஆனா அவங்க கலீஃபாவா ஆவறதுக்கு முன்னாடி ஒரு சாதாரண கவர்னரா இருந்தாங்க. சாதாரண கவர்னர்னா மற்ற கவர்னர்கள் மாதிரி ஆளும் தான், அவங்க பெரிய படிச்சவங்க தான். ஆனாலும் அவங்க வளர்க்கப்பட்ட விதம் வேற விதம். மன்னர்களுடைய குடும்பத்துல ஆட்சி அதிகாரத்துல பெரிய ஆடம்பரமான வாழ்க்கையில வளர்க்கப்பட்டாங்க. அவங்களுடைய உஸ்தாதுகள் ரொம்ப பெரிய பெரிய தாபீர்கள் இருந்தாங்க. அதுல ஒருத்தங்க சொல்லி தன்னுடைய உஸ்தாதோட நடந்து வரும் பொழுது அந்த உமவியா குடும்பத்தை சேர்ந்தவங்க தானே அவங்க நடந்து வர்றாங்க. மாணவர் ஐயோ வாலிபரா இருக்கிறாங்க, உஸ்தாது வயசானவங்க போறாங்க. அப்படி இப்போ சில பேர் பார்த்திருக்கீங்களா, அவங்க நடக்கும் பொழுது சில பேர் பார்த்திருப்பீங்க அப்படி பந்தாவா அப்படி நடப்பாங்க. சில பேர் பார்த்து அப்படி பின்னாடி சும்மா இங்க இருந்து அங்க போறதா இருக்கும் பின்னாடி கையை கட்டிக்கிட்டு அப்படிதான் போவாங்க. பல மாதிரி மிடுக்கான நடைன்னு சொல்லுவாங்களா இல்லையா, டக் டக் அப்படின்னு போறது. சும்மா அப்படி போக வேண்டியது டக் டக் டக்னு போறது. அந்த மாதிரி ஒரு வாலிபர் அந்த காலத்துல போறாரு. குத்துனாங்க ஒரே குத்து வயிற்றுல. யாரு? இமாம் தாவூஸ் குத்திட்டு இருந்தா வயிற்றுல நஜிச வச்சுக்கிட்டு இவ்வளவு பெருமையான்னு கேட்டாங்க. எப்படி கண்டிச்சாங்க பாத்தீங்களா? வயிற்றுல என்னப்பா இது, இது இது என்ன இப்படி பெருமை உனக்கு, வயிற்றுல நஜிச்சு இருக்குது இன்னும் பெருமையா உனக்கு அப்படின்னு சொல்றது. உமர் இப்னு அப்துல் அசீஸ் உஸ்தாத் கோச்சிக்காதீங்க, எங்களை சின்ன பிள்ளையில இருந்து இப்படி நடக்கிறதுக்காக வேண்டி அடிச்சு அடிச்சு எங்களை இப்படி நடக்க வச்சாங்கிறாங்க. எப்படி மன்னர்கள் குடும்பம் அல்லவா? புரியுதா இல்லையா? நாங்க இப்படித்தான் பேசணும், இப்படித்தான் நடக்கணும், மக்களுக்கு மத்தியில கம்பீரமா இருக்கணுங்கிறதுக்காக வேண்டியே இந்த நடைய பழக்கி கொடுக்கறதுக்கே எங்களை அடிச்சாங்கன்னு சொல்லிட்டு அதனால எங்களுக்கு இப்படி பழக்கமா போயிருச்சு, நான் வேணும்னு நடக்கல அப்படிங்கிறாங்க. இப்ப ஒரு பணக்கார வீட்டுக்கு ஓதி கொடுக்க போய் அந்த புள்ளைய அடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, உஸ்தாத கொண்டு போய் ஜெயில போடுறாங்க. அது மட்டுமல்ல, அந்த உஸ்தாத பத்தி ஊரெல்லாம் நோட்டீஸ் ஒட்டி அவரா அவர் அடிக்கிறவர், அவரா அவர் திட்டவர், அவரா அப்படி அவரோட விவசாயம் இல்லைங்க. அவர்கிட்ட இங்க உஸ்தாது குத்துனார் ஒரே குத்து. யார? மன்னருடைய பிள்ளைய வயிற்றுல குத்துனது மட்டுமல்ல, வயிற்றுல நஜிச வச்சுக்கிட்டு ஏண்டா இப்படி நடக்கிறேன்னு கேட்டார். அப்ப அந்த மாணவர் பாருங்க, உஸ்தாத் மன்னிச்சுக்குங்க, நான் வேணும்னு அப்படி நடக்கல, எங்களை சின்ன பிள்ளையில இருந்து இப்படி அடிச்சு அடிச்சு நடக்க பழக்கி கொடுத்ததுனால இந்த பழக்கம் எனக்கு தொத்திக்குச்சு அப்படிங்கிறாங்க. சரி வாங்க, சரி போதும், அதுக்கப்புறம் நீங்களே இன்ஷா அல்லாஹ் தஃப்சீர்ல போய் பார்த்துக்கொள்ளுங்க. அப்ப இன்னும் நிறைய விஷயங்கள் மொத்தம் என்ன சுருக்கம் என்னன்னு சொன்னா பணிவு. என்ன பணி? எப்படியெல்லாம் பணிவா இருக்க முடியுமோ, சும்மா வெளிநிலத்துல மட்டுமல்ல உடலாலும் உள்ளத்தாலும் சிந்தனையாலும் பணிவா இருக்கணும். எவ்வளவு பணிவா இருக்கிறீங்களோ அவ்வளவுக்கு க்ளோஸா போயிடுவீங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யார் அல்லாஹ்வுக்காக பணிவாரோ அல்லாஹ் அவரை தனக்கு நெருக்கமாக உயர்த்தி கொண்டே இருப்பார். யார் பெருமை அடிப்பாரோ அல்லாஹ் அவரை தாழ்த்தி விடுவான். இத உமர் ரழியல்லாஹு அன்ஹு மிம்பர்ல ஏறி தனது சஹாபாக்களுக்கு சொல்றாங்க. சரியா? சரி, இப்ப அடுத்த விஷயத்துக்கு வருவோம். இந்த சூராவுக்கு பேர் என்னமா? சூரா லுக்மான். அல்லாஹு தாலா எந்த ஒரு விஷயத்தை ஒரு சூறால ரொம்ப ஹைலைட் சொல்றமா இல்லையா? ஒரு ஒரு ஆயத்து ஒரு ஒரு எழுத்து ஹைலைட் தான். எந்த மற்ற சூறாக்களில் சொல்லாத ஒரு விஷயமா இருக்கணும். கவனிங்க, மற்ற சூறாக்களில் சொல்லப்படாத ஒரு தனி விசேஷமான ஒரு செய்திய அந்த சூறால மட்டும் சிறப்பா சொல்லும் பொழுது அந்த சூறாவுக்கு அந்த பேர் வைக்கப்பட்டுச்சு. இப்ப சூரத்துல் பக்கரா, அந்த பக்கரா சம்பவம் வேற எந்த சூறாலையும் சொல்லப்படுதா? இல்ல. அதனால அந்த சூராவுக்கு பக்கரான் பேர் வைக்கப்பட்டுச்சு. அதே போல சூரா ஆல் இம்ரான், அந்த அத்தியாயத்தில் இம்ரானுடைய குடும்பத்தார்களை பற்றி அல்லாஹ் பேசுவதை போல வேற குடும்பத்தில் வருதா? இல்ல. அதனால அந்த சூராக்கு ஆல் இம்ரான். சூரத்து நிசா, மற்ற சூறாக்கள் அஹ்சாபுலையும் அல்லாஹ் பேசுறான், நூறுலையும் அல்லாஹ் பேசுறான், மற்ற சூறாக்கள் பெண்களை பற்றி அல்லாஹ் பேசினாலும் இந்த நாலாவது அத்தியாயத்தில் நாலாவது அத்தியாயத்தில் அல்லாஹு தஆலா பெண்களை பற்றி, பெண்களுடைய ஹக்குகளை பற்றி, அவர்களுடைய கடமைகளை பற்றி, அவர்களுடன் நடந்து கொள்ள வேண்டிய முறைகளை பற்றி, அவர்கள் நடந்து கொள்ள வேண்டிய முறைகளை பற்றி எந்த அளவு அழுத்தமா பேசுறானோ அந்த அளவு மற்ற சூறாக்கள் பேசப்பட்டிருக்கானா? இல்ல. அப்ப அதனால அந்த சூறாவுக்கு அன்னிசா. அதே போல அது மாயுதா, அந்த உணவு தட்டுடைய சம்பவம் ஈசா அலிஸ்லாம் அவர்களை பற்றி மற்ற சூறாக்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் அந்த சூறாக்கள் இந்த சம்பவம் வருதா? வரல. அதனால அந்த சூறாவுக்கு அல் மாயிதா என்று. இப்படியா ஒரு ஒரு சூறாவை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த சூறாவுக்கு எப்படி பெயர் வைக்கப்படுகிறது? அந்த சூறாவில் சொல்லப்பட்ட விசேஷமான செய்தி மற்ற சூறாவில் சொல்லப்பட்டிருக்காது. அப்ப அந்த சூறாவுக்கு அந்த விசேஷமான செய்தியை வைத்து பெயராக வைக்கப்பட்டுவிடும். அப்ப அந்த அடிப்படையில தான் இந்த சூறால சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் குரானே என்ன தக்ரார் தான். திரும்ப திரும்ப ஓதப்படுகின்ற, இரட்டிப்பாக வருகின்ற வசனங்களில் மிக மகத்தான ஏழு வசனங்களை நபியே நாம் உங்களுக்கு கொடுத்திருக்கிறோம். அப்ப மற்ற வசனங்கள் எல்லாம், மற்ற விஷயங்கள் எல்லாம் வேற வேற சூறாக்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த லுக்மானுடைய இந்த அறிவுரை நீங்க என்ன செய்யுங்க, இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு போய் இந்த வலக்கத் ஆத்தீனா லுக்மான் அல் ஹிக்மத்தில் இருந்து இன்ன அன்கர் அல் அஸ்வாத்தில் சௌத்துல் ஹமீது வரைக்கும் பன்னெண்டாவது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரைக்கும் ஒன்னும் இல்ல, வெறும் ஒரு பக்கம் தான். சரிங்களா? நீங்க இங்க படிச்சு உண்மையிலேயே எங்களுக்கு கொஞ்சம் அல்ஹம்துலில்லா சில விஷயங்களை நாங்க உணர்ந்தோம் என்று இருந்தா எனக்கு அல்லாஹ்வுக்காக இந்த ஒரு பக்கத்தையாவது குறைஞ்சபட்சம் எல்லாரும் இந்த வகுப்புல வந்தவங்க எல்லாரும் மிஸ் பண்ணாம மனப்பாடம் பண்ணிருங்க. சரியா? இன்ஷா அல்லாஹ். சரி, இப்ப பாருங்க. அப்ப இந்த ஒரு அறிவுரையை சொன்னதுக்கு பிறகு, இந்த அறிவுரையை சொல்றதுக்கு முன்னாடி அல்லாஹு தஆலா குர்ஆனுடைய மகத்துவத்தை நமது கண்ணுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தினார். சரியா? அதுக்கப்புறமா மூமின்கள், இந்த குர்ஆனை புறக்கணிக்கக்கூடியவர்கள், குர்ஆன் அதாவது ஒரு மனிதன் அவனுக்கு தேவையான அறிவுகளிலேயே மிக முக்கியமான அறிவு எது? தௌஹீதுடைய அறிவு, அல்லாஹுவை பற்றிய அறிவு. ஒரு மனிதனுடைய மனத்தனம், அறியாமை, அவனுடைய வழிகேடு, அவனுடைய நாசத்தினுடைய மிகப்பெரியது எது? அவன் அல்லாஹுவை அறியாமல் இருப்பது. அது அல்லாஹு தஆலா முன்னுரையா சொல்லிட்டு அதுக்கு பிறகு லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய நசீஹத்தை அல்லாஹ் சொல்றான். அந்த நசீஹத்தை ஒட்டி லுக்மானுடைய நசீஹத்தை அமைஞ்சிருந்ததை நம்ம பார்க்கிறோம். அதுக்கு பிறகு திரும்பவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அத்தியாயம், அவனுடைய குர்ஆனுடைய அதே அமைப்பிலேயே ரப்புல் ஆலமீன் தன்னுடைய ருபூபியத்தை பற்றி பேசுகிறான். தன் பக்கம் அல்லாஹு தஆலா தனது அடியார்களை அழைக்கிறான். தன்னுடைய நிரமத்துகளை, தன்னுடைய படைப்புகளை தனது அடியார்களுக்கு எடுத்து சொல்லி, அடியார்களே இப்படி உங்களுக்கு பேர் அருள் புரிந்திருக்கக்கூடிய, உங்களுக்கு இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான படைப்புகளை படைத்து உங்களுக்கு நன்மைகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய உங்களது ரப்பை நீங்கள் வணங்குங்கள், அவனுக்கு கட்டுப்படுங்க, அவன் பேச்சை நீங்க கேளுங்க, அவனுக்கு முன்னால் சிரம் பணிந்து விடுவது மட்டுமல்ல வாய்மூடி செவிதாழ்த்தி அவன் சொல்வதையெல்லாம் நீங்கள் கேட்டுக் கொள்ளுங்கள், அவனுடைய விஷயத்தில் நீங்க தர்க்கம் செய்யாதீங்க, குதர்க்கம் செய்யாதீர்கள். புரியுதா? அல்லாஹ்வுடைய விஷயத்தை ஒரு மனுஷன் தர்க்கம் செய்யறதுலயே இங்க பாருங்க, மோசமான தர்க்கம் அல்லாஹ்வுடைய விஷயத்துல செய்யற தர்க்கம். காஃபிர்கள் பாருங்க, அற்பமான சிலைகளை வணங்கும் போது கேள்வி கேட்டானுல, புரியுதா இல்லையா உங்களுக்கு? முஷ்ரிக்குகள் அற்பமான சிலைகளை வணங்கும் போது கேள்வி கேட்டாங்களா? அந்த சிலைகளை வணங்க சொன்னப்ப கூட்டம் கூட்டமா ஓடினாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகிலங்களின் இறைவனான அல்லாஹுவை வணங்க சொல்லும் பொழுது எவ்வளவு கேள்வி கேட்டாங்க, புரியுதா இல்லையா உங்களுக்கு? நீ பாருங்க, சிலைய வணங்க சொன்னப்பெல்லாம் எப்படிலாம் வணங்க சொன்னாலும் தோப்பு கரணம் போடணுமா, உழுவணுமா, ரவுண்ட் அடிக்கணுமா, குதிக்கணுமா, குத்தணுமா, எல்லாம் செய்யறாங்க, சரியா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை வணங்குங்கன்னு சொல்லும் பொழுது அல்லாஹுவை அவர்கள் தெரிந்து கொண்டு, நீங்க பாருங்க இதுதான் புரியணும். மொத்தமா இந்த அடுத்த பக்கத்துக்கு அந்த அதாவது 20-28 வரைக்கும் அப்படியே சேர்த்து ஒண்ணா உங்களுக்கு சொல்ல, சாரி 20-ல இருந்து அப்படியே உங்களுக்கு எது வரைக்கும் வரும்னு சொன்னா 32 வரைக்கும், 20-32 வரைக்கும் உங்களுக்கு அப்படியே சொல்லிக்கிட்டு வர, அப்படியே அதுக்கு தகுந்த மாதிரி அர்த்தமும் உங்களுக்கு படிச்சுக்கிட்டே வரும். இங்க பாருங்க, கொஞ்சம் நல்ல கவனமா கேளுங்கம்மா பிளீஸ். இங்க பாருங்க, அல்லாஹ்வை பற்றி நீங்க ஒரு முஷ்ரிக்கு சொல்றீங்கன்னு வச்சுங்களேன், அவ்வளவு கேள்வி கேட்பான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அதான் நடந்துச்சு. அப்படியா, அல்லாஹ்வா, சரி இந்த மக்கா பாலைவனத்துல போட்டோ பாக்கி காட்ட சொல்லி பாக்கலாம் அப்படின்னா, அல்லாஹ்வா, அல்லாஹ் பக்கம் கூப்பிடுறீங்களா, நீ என்ன ஃபக்கீரா இருக்கிற, உனக்கு ஒரு 2 பங்களா இருக்கணும், உனக்கு ஒரு தங்க மலை இருக்கணும், உன் பின்னாடி கஜானா வந்துகிட்டே இருக்கணும், அதை செஞ்சு காட்டு பாக்கலாம் அப்படின்னா, எப்படிலாம் கேட்டாங்க. எடுத்து படிங்க, மற்ற அத்தியாயங்கள் எடுத்து படிங்க, இன்னும் எந்த அளவுக்கு எங்க அத்தா அம்மாவெல்லாம் எழுப்பு கபர்ல இருந்து, நீ பெரிய அல்லான்னு சொல்ல தாக்கத்துன்னு சொல்லியில அல்ல எழுப்பு எழுப்பு எழுப்பி எங்க அத்தா அம்மாலாம் வந்து சொல்லு கபர்ல பார்த்தது, ஆக்கிரத்துல பார்த்தது அப்படின்னு. ஆனா முட்டாளுக்கு பிறந்த முட்டாளுங்களா, மட சாம்பிராணிங்களா, ஏண்டா ஒரு அரஜானு பொம்மைய வணங்கும் போது கேள்வி வரல, புரியுதா? அரஜானு பொம்மைய வணங்க சொன்னப்ப அதுகிட்ட நன்மை தீமைய கேட்க சொன்னப்ப, அதுக்கு குட்டி கரணம் போட சொன்னப்ப, அதுக்கு தோப்பு கரணம் போட சொன்னப்ப, அப்படி அப்படியே செஞ்சீங்க. படைத்த ரப்பு, எந்த ரப்பை நீ ஏற்றுக்கொண்டாயோ, இது சொன்ன பாருங்க அல்லாஹ் ஹுத்தரா 25 பாருங்க, வலையின் சகல்தம் அங்க 25 எடுத்து போடுங்கமா, வலையின் சகல்தம் மண் ஹலக்க சமாவாசி வளர்ந்த லயக்கூலுன்னா நபியே, நீங்கள் அவர்களிடத்தில் வானங்களை பூமிகளை படைத்தவன் யார் என்று கேட்டால் அவர்கள் அல்லாஹ் என்று சொல்வார்கள். அதே போலதான் இன்னைக்கு காஃபிருக்கு முஷ்ரிக்குகள்கிட்ட நீங்க தாவா கொடுக்கும் போது கேட்டா கடவுள் தான் எல்லாத்தையும் செய்யற, அந்த கடவுளை வணங்குறதுக்கு தானப்பா கூப்பிடுறேன்னு சொன்னா ஆயிரம் சண்டைக்கு வந்துடும். பிரச்சனை பாருங்க, இவ்வளவு ஆற்றல் உள்ள ரப்பை, எந்த ரப்பை நீ ஏற்றுக்கொண்டாயோ அந்த ரப்பை வணங்க சொல்வதற்கு அழைக்கும் போது 1000 கேள்வி 1000 தர்க்கங்கள் 1000 வம்பு. அதே நேரத்தில் ஒரு பொம்மை, சில என்னங்க, வெறும் பொம்மை, அது பிள்ளைங்க விளையாடுற பொம்மை மாதிரி, அது ஒரு பொம்மை. அந்த பொம்மைக்காக எவ்வளவு சண்டைக்கு வர்றாங்க பாருங்க. வந்தா ஒருத்தர் ரசூலாட்ட போய் சுடுகாட்டுல போய் எலும்பெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்தான், பழைய காலத்து எலும்பு எடுத்துட்டு வந்து கிட்டக்க வந்தான். சரி ரசூல்லா பார்த்தாங்க, ஏதோ என்ன புத்தியில வந்ததுன்னு சொல்லி ஏதாச்சும் சொல்லுவோம்னு சொல்லிட்டு சொன்ன உடனே இன்னும் முகமது சொல்லிட்டு இந்த எலும்ப கையில அப்படி அடிச்சு நசுக்கி பூனு ஊதி விட்டா ரசூல்லா முகத்தில். எப்படி இருந்து சொல்லுங்க, என்ன பேசுற முகமது, எந்த ரப்பை உயிர் உள்ளவன் ஆற்றல் உள்ளவன் என்று நீயும் நம்பி இருக்கிறாயோ அந்த ரப்பை வணங்குவதற்கு உன்னை அழைக்கும் பொழுது அந்த ரப்புடைய சக்தியில சந்தேகப்படுறான். புரியுதா வித்தியாசம்? நீயே சக்தி இல்லாத பொம்மைன்னு நீ சொல்ற, நீ கேளுங்க எந்த காஸ்ட்ட போய் வேணாலும் கேளுங்க, அம்மாவே இதுக்கு ஒண்ணுமே இல்லதாங்கம்மா, புரியுதா? அதை வணங்க சொல்லும் பொழுது அவ்வளவு பக்தியா வணங்குறான். நீயே வானங்களை படைத்தவன் கடவுள் தான், சூரியனை சந்திரனை படைத்தவனை கடவுள் தான், எல்லாத்தையும் படைக்கிறது கொடுக்கிறது எடுக்கிறது ஆக்குறது அழிக்கிறது எல்லாம் கடவுள்னு சொல்ற, அந்த கடவுளை வணங்க கூப்பிட்டா அப்ப 1000 கேள்வி கேட்கிற பொம்புக்கு வர, புரியுதா? அல்லாஹ் சொல்லி காட்டான், நபியே நீங்கள் பார்க்கவில்லையா, நீங்கள் பார்க்க மனிதர்களே நீங்கள் பார்க்கவில்லையா, அல்லாஹ் உங்களுக்கு வானத்தில் உள்ளதை வசப்படுத்தி கொடுத்தான், 20 பூமியில் உள்ளதை வசப்படுத்தி கொடுத்தான், அவன் உங்களுக்கு அவனுடைய நேமத்துகளை வெளிப்படையாகவும் மறைவாகவும் அவன் பொழுது கொண்டே இருக்கிறான். அல்லாஹ்வுடைய நேமத்து உள்ளார வெளியில உள்ளார வெளியிலன்னு அல்லாஹ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். பல சகாபாக்கள் இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லும் பொழுது இந்த இடத்துல அல்லாஹ் நமக்கு பொழியக்கூடிய நியமத்து என்பது இஸ்லாம் ஈமான் தீன் என்று சொல்றார். என்ன நியமத்து? இஸ்லாம் ஈமான் தீன். இப்படிலாம் அல்லாஹ் செஞ்சிருக்கிறானே, நீங்க அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க மாட்டீர்களா, நீங்கள் அல்லாஹ்விற்கும் சரணடைந்து விட மாட்டீர்களா அல்லாஹ் எனது பேச்சை எனது வேதத்தை நம்ப மாட்டீர்களா என்று கேட்கின்றான். பாணியில் அல்லாஹ் அடுத்து கேட்கிறான், இவ்வளவெல்லாம் விளக்கியதற்கு பிறகு, இவ்வளவெல்லாம் புரிய வைத்ததற்கு பிறகு கூட மக்களில் மையுஜாதிலு ஃபில்லா, மக்களில் இப்படியும் பலர் இருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய விஷயத்திலே அவர்கள் தர்க்கம் செய்கிறார்கள். ஒரு சாமியாரை வணங்க சொன்னா வணங்குறா, ஒரு பூசாரியை வணங்க சொன்னா வணங்குறா, ஒரு துறவியை வணங்க சொன்னா வணங்குறா. எப்படிலாம் காஃபிர்கள் வணங்குறாங்க தெரியுமா? ஐயோ சொன்னாலே நாத்தக்கேடு. என்ன கேவலம் கேவலம் கேவலம், பொம்மையிலிருந்து படத்திலிருந்து காலண்டர்லிருந்து உருவத்திலிருந்து ஒண்ணுமே இல்லைங்க. ஒரு ரவுண்ட போட்டு கும்பிடுனா கூட கும்பிடுவாங்க. எப்படிங்க? ஒரு எழுத்த போட்டு ஏதோ ஒன்னு ஒரு கிருங்க கிருக்கி அதை கும்பிடுன்னு சொன்னா கூட கும்பிடுவான். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வின் விஷயத்திலே தர்க்கம் செய்கிறார்கள். பிகைரி இல்மின், அறிவே இல்லாமல், வலா ஹுதன், ஒரு நேரான வழிகாட்டுதலே இருக்காது, ஒரு புரோசிஜரே இருக்காது. வலா கிதாபின் முனீர், ஏதாவது விளக்கமான தெளிவான வேதமாவது இருக்குதாப்பா நீங்க பேசுறதுக்குன்னு கேட்டா அதுவும் இருக்காது. ஒண்ணுமே இல்லாம நீ படைத்த ரப்ப அல்லாஹ்வுடைய விஷயத்துல பேசுறீங்களா? என்னடா அநியாயம்! அல்லாஹ் பாருங்க, தன்னுடைய எஹ்சானை சொல்லி காட்டுகிறான். தான் செய்த உபகாரத்தை, மக்களே வானத்தில் உள்ளதையெல்லாம் உங்களுக்கு நான் கொடுக்கவில்லையா? பூமியில் உள்ளதையெல்லாம் நான் உங்களுக்கு கொடுக்கவில்லையா? என்னுடைய நேர்மத்துகளை வெளிரங்கமாக உள்ரங்கமாக உங்களுக்கு கொடுக்கவில்லையா? அதாவது நபிமார்களை அனுப்பியது, வேதங்களை அனுப்பியது, இப்படி உங்களுக்கு நான் வழிகாட்டனே. அப்படி வழிகாட்டி இருக்க உங்களில் பலர் ஏன் என் விஷயத்திலே தர்க்கம் செய்கிறீர்கள்? சரி, அப்படி தர்க்கம் செய்யறதுக்கு ஏதாவது ஒரு அறிவியல் இருக்கா, ஒரு அடிப்படை இருக்கா, ஒரு புரியுற மாதிரி பேசுறீங்களா? எப்படி ஒலா ஹுதன், ஏதாவது ஒரு வழிகாட்டுதல், என்ன ஃபார்முலா, என்ன பேசுறீங்க நீங்க? ஒலா கிதாபி முனீர், ஏதாவது ஒரு புத்தகம் இருக்குதா, ஒரு அடிப்படையாக இறைவன் இறக்கிய வேதங்கள்ல ஏதாவது ஒரு வேதம் உங்கள்கிட்ட இருக்குதா, ஏதாவது ஒரு அடிப்படை இருக்குதா நீங்க பேசுறதுக்கு? சொல்றான், இவ்வளவுலாம் சொல்லி 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 எவ்வளவு கெட்டுகிறார்கள் நபிமார்கள். அல்லாஹ் இறக்கியது, எந்த அல்லாஹ்வை நீங்கள் அல்லாஹ் என்று கடவுள் என்று நம்புகிறீர்களோ அவன் இறக்கியதை நீங்கள் பின்பற்றுங்கள், அதன் பின்னாடி வாருங்க என்று சொன்னா உங்களுக்கு ஏன் ஒத்துக்க மாட்டேங்குது? எங்களது பெற்றோர்கள் எந்த மார்க்கத்தில் இருந்தார்களோ, எந்த வழியில் இருந்தார்களோ அதைத்தான் நாங்கள் பின்பற்றுவோம் என்று சொல்கிறீர்களே. சரி, கொடுங்க, உங்க பெற்றோர்களுடைய வழியிலே போறீங்க. அந்த பெற்றோர்களுக்கு அறிவு இருந்துச்சா? அல்லாஹ் சூரத்துல் பக்கரா போன்ற மற்ற இடங்கள் எப்படி இருக்கிறான், அவ்வளவு காண ஆபாவும் ஒலாயும். அந்த பெற்றோர்களுக்கு புத்தி இல்லைனாலும் கூடயா, அவர்களுக்கு ஹிதாயத் இல்லைனாலும் கூடவா நீங்கள் அவர்களுடைய வழியிலே போவீர்கள்? அதுதான் அல்லாஹு தஆலா இந்த இடத்துல எப்படி கேட்கிறான், அவ்வளவு காண ஷைத்தானு யதுஉஹும் இலா அதாபிஸ் ஸஈர். இப்போ உங்களது பெற்றோர்கள் ஷைத்தான் பின்னாடி போனா, யார் பின்னாடி? நபிமார்கள் பின்னாடி அல்ல, நேர்வழியின் பின்னால் அல்ல. அதையும் அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுகின்றார், நரகத்தின் பக்கம் அழைக்கக்கூடிய ஷைத்தானின் பின்னால் சென்றார்கள். அந்த ஷைத்தான் உங்களை நரகத்தின் பக்கம் அழைக்கிறான். அப்படி இருக்க அந்த ஷைத்தானின் பாதையிலா நீங்கள் செல்வீர்கள்? அவ்வளவுக்கான ஷைத்தானும் எது ரூஹும் இல அதாபி சயீர், கொதிக்கின்ற ஜுவானை விட்டு எரிகின்ற நரக வேதனையின் பக்கம் ஷைத்தான் அவர்களை அழைத்துக் கொண்டிருந்தான். அந்த பாதையில் தான் அவர்கள் சென்றார்கள், அதிலா நீங்கள் செல்ல போகிறீர்கள் என்று சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 22வது வசனத்தில் சொல்கிறான், முஸ்லிம்களே கவலைப்படாதீர்கள், மூமின்களே கவலைப்படாதீர்கள், வெற்றியாளர்கள் யார் இந்த உலகத்திலேயும் சரி மறுமையிலேயும் சரி? ஒமை யுஸ்லிம் வஜ்ஹஹு இலல்லாஹ், ஒமை யுஸ்லிம் வஜ்ஹஹு இலல்லாஹி வஹுவ முஹ்ஸினுன். யார் ஒருவன் தனது முகத்தை அல்லாஹ்விற்கு முன்னால் பணிய வைத்து விடுகிறானோ, அப்படியே முழுமையாக ரப்புக்கு முன்னால் சரணடைய செய்து விடுகிறானோ, இப்ராஹிமை கூப்பிட்டு அல்லாஹ் சொன்ன இப்ராஹிமே பணிஞ்சிரும் சொல்லிட்டு இப்ராஹிம் சொன்னாங்க, ரப்புல் ஆலமீனுக்கு நான் பணிந்து விட்டேன். அப்ப யார் தனது முகத்தை ரப்புக்கு பணிய வைத்தானோ, அவனோ எண்ணத்தில் நல்லவனாக இருக்க, அமல்களில் நல்லவனாக இருக்க, அமல்களிலே ஈமானிலே உறுதியானவராக அல்லாஹ்வுக்கு யார் பணிந்து விடுகிறார்களோ, மிக பலமான வளையத்தை அவர் பற்றி பிடித்துக் கொண்டார். காரியங்களின் முடிவுகள் எல்லாம் அல்லாஹ்வின் பக்கம் இருக்கிறது. பரவாயில்ல, உடு இந்த துன்யால மறுக்கிறியா, நாடியவர் நம்பிக்கை கொள்ளட்டும், நாடியவர் மறுத்து விடட்டும், முடிவு எங்க இருக்கு? அல்லாவிடத்தில் இருக்கிறது. அல்லாஹ் சொன்னார், உங்களையே நீங்க கொன்று கொள்ள போகிறீர்களா? வேணா, விட்டுருங்க, கவலைப்படாதீங்க. தக்குன் ஃபீ ضَيْقٍ مِمَّا يَذْكُرُونَ அவர்கள் செய்கின்ற சூழ்ச்சியால் நெருக்கடிக்கு ஆளாகாதீர்கள். வலா தஹ்சன் அலைஹிம் கவலைப்படாதீங்க நபியே. வலா யஹ்சுன்க கவுலுஹும் அவங்க பேசுற எந்த பேச்சுமே உங்களுக்கு கவலையை கொடுக்க வேண்டாம். இன்னாலும் யுஸ்ருன வமா யுஅலினூன் நபியே நமக்கு தெரியும் என்னென்ன பேசுறானோனு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க. நம்மள்கிட்ட வரும்பொழுது நம்ம கணக்கு தீர்த்து கொள்வோம். அப்ப ஒரு மூமின் இந்த இடத்துல பாருங்க ஓமன் அடுத்து அல்லாஹ் சொல்றான் ஓமன் கஃபர ஃபலா யஹ்சுன்க குஃப்ருஹு நபியே நீங்க அழைப்பு பண்ணி செய்யுங்க ஆனா மக்கள் நிராகரிப்பதால் நீங்கள் மன நெருக்கடிக்கு ஆளாகாதீர்கள். அவர்களது குஃப்ரு உங்களுக்கு மன நெருக்கடியை கொடுக்க வேண்டாம். இலை நாம் அர்ஜுஹும் நம் பக்கமே அவர்கள் திரும்ப வர வேண்டியது இருக்கிறது. ஃபனுனபிஹும் பிமா அமிலு அவர்கள் செய்த எல்லா காரியங்களையும் பிமா ஐ பி ஜமீஇ மா அமிலு அவர்கள் செய்த எல்லா காரியங்களையும் நாம் அவர்களுக்கு அறிவித்துக் கொடுப்போம். இன்னல்லாஹ அலீமும் பிதாத்தி சுதூர் நெஞ்சங்களில் உள்ளதை அல்லாஹ் மிக அறிந்தவன். நுமத்துஹும் கலீலா அவர்களுக்கு இந்த உலகத்தில் அற்ப காலம் நாம் அவர்களுக்கு இன்பம் கொடுப்போம், வாழ்வு கொடுப்போம், சுகம் கொடுப்போம். ثم نذرهم الى عذاب غليظ கடினமான வேதனைக்கு இறுதி நாம் அவர்களை நிர்பந்தித்து விடுவோம். ولا ان سالتهم من خلق السماوات والارض ليقولن الله قل الحمد لله بل اكثرهم لا يعلمون நபியே அவர்களிடத்திலே வானங்களை படைத்தவன் பூமியை படைத்தவன் யார் என்று கேட்டால் அவர்கள் அல்லாஹ் என்றுதான் சொல்கிறார்கள். உடுங்க பிரச்சனையே அவனோ தெரிஞ்சுக்கிட்டு தான் செய்யறாங்க. கடைசியில ஒத்துக்கிட்டானோ இல்ல அல்லாஹ் தான் எல்லாத்தையும் செய்யறது, அல்லாஹ் தான் ரப்புங்கிறத ஒத்துக்கிட்டானவ அல்ஹம்துலில்லா அந்த அளவுக்கு போதும். அல்லாஹ் என்ன சொல்றா நபியே உடுங்க அந்த அளவுக்கு போதும் அல்ஹம்துலில்லா. தங்களது தெய்வங்களை கையாலாகாதது எதுவுமே அதுக்கு சக்தி இல்லை என்று தெரிஞ்சுக்கிட்டு தானே வணங்குறாங்க. விடுங்க நாளைக்கு நம்ம மறுமையில் அவர்களுடைய கணக்கை தீர்த்துக் கொள்வோம். இந்த வசனங்கள்ல ஒரு முக்கியமான விஷயத்தை அல்லாஹு தஆலா நபிமார்கள் நபிக்கு சொல்வதோடு அழைப்பு பணி செய்யக்கூடிய சீர்திருத்த பணிகள் செய்யக்கூடிய எல்லாருக்கும் அல்லாஹ் சொல்றான். அது என்ன அந்த சீர்திருத்தம் என்பது? நீங்க உங்களது கணவனுக்கு செய்தாலும் சரி, கணவன் உங்களுக்கு செய்தாலும் சரி, பெற்றோர் பிள்ளைக்கு செய்தாலும் சரி, பிள்ளைகள் பெற்றோருக்கு செய்தாலும் சரி, யார் யாருக்கு செஞ்சாலும் சரி, சொல்ல வேண்டியதுதாங்க நம்ம கடமை. அழகிய முறையில எடுத்து அழைக்க வேண்டியதுதான் நம்ம கடமை. அப்படி செய்யலைங்கிறதுனால மன நெருக்கடிக்கு ஆளாகி துக்கத்துக்கு ஆளாகி நம்மை நாமே வருத்திக் கொள்வதற்கு நமக்கு அனுமதி இல்லை. அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம் அதுக்குள்ள? இவர் சொல்றதெல்லாம் நேர கல்புக்குள்ளார அனுப்பிடுறதுக்கு இவருக்கு என்ன அதிகாரமா இருக்கு? இன்னக்க லா தஹ்தி மன் அஹ்பப்த வலாக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா நபியே நீங்கள் விரும்பியவர்களுக்கெல்லாம் நீங்கள் ஹிதாயத்தை கொடுத்து விட முடியுமா? அல்லாஹ் நாடியவர்களுக்கு தான் அவன் ஹிதாயத்தை கொடுக்கின்றான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் ரொம்ப கோபமாவே இருக்கிறார் நபியே அப்ப அந்த துக்குரி மக்கள் எல்லாம் மூமின்களாக ஆக வேண்டும் என்று நீங்கள் மக்களை நிர்பந்திப்பீர்களா? செய்யாதீங்க. அப்படி அழைங்க, கொடுங்க அழைப்ப. ஆனா நீங்க அவங்க அழைக்கிற என்பதற்காக வேண்டி நீங்க வேதனைப்பட்டு உங்களை மாய்த்துக் கொள்ளாதீர்கள். அப்ப இந்த வசனங்கள்ல அல்லாஹு தஆலா நமக்கு தெளிவா சொல்றான், ஒரு அழைப்பாளர் அழைச்சுக்கிட்டே இருக்கணும், சோர்வடைய கூடாது, மன நெருக்கடிக்கு ஆளாக கூடாது. திரும்ப அல்லாஹ் சொல்றான் லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்தி இன்னல்லாஹு ஹுவல் கனியுல் ஹமீத். இந்த காஃபிர்களுக்கு எப்போதுமே ஒரு மனசுல ஒரு அப்படி ஒரு என்ன என்னமோ இவங்கெல்லாம் அல்லாவை வணங்காததுனால, இவங்கெல்லாம் அல்லாவின் பக்கம் போகாததுனால, இதனால அல்லாவுக்கு ஏதாவது குறைஞ்சு போயிருச்சு, அதனால முஸ்லிம்களுக்கு ஆகி போச்சு. அல்லாஹ் சொல்றான் அட பிச்சைக்கார பசங்களா, எனக்கு எந்த தேவையும் இல்லடா, வானங்களில் உள்ளது பூமியில் உள்ளதெல்லாம் எனக்கு சொந்தமானது, நான் மிக செல்வந்தன், யாருடைய தேவையும் மற்றவன் மிக புகழுக்குரியவன். நீ என்ன வணங்க, நான் என்ன வணங்காட்டி என்ன, நீ என்னுடைய பேச்சை கேட்டா என்ன கேட்காட்டி என்ன, லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்தி வானங்களில் உள்ள எல்லாம் எனக்கு சொந்தமானது. அதாவது என்ன அர்த்தம், வானத்தில் உள்ள மலக்குகள், வானோ, சூரியன், சந்திரன் எல்லாமே என்னை வணங்கி கொண்டிருக்கிறது, எனக்கு அடிமையாக இருக்கிறது. அல்லா சொல்றனா இல்லையா, வானத்தை பூமியை பார்த்து சொன்னா வானமே பூமியே நீ விரும்பினாலும் விரும்பாட்டு எனக்கு கட்டுப்பட்டு தான் நடக்கணும். வானம் பூமி பயந்து நடுங்கி அல்லாட்ட சொல்லிச்சு, யா அல்லாஹ் நாங்க பணிஞ்சு விரும்பியே உனக்கு கட்டுப்படுறோம்னு சொல்லி. சுபஹானல்லாஹ். அல்லாஹ் சொல்றான் மனிதர்களே நீங்கள் சூரியனை வணங்காதீர்கள், சந்திரனை வணங்காதீர்கள், யாரை வணங்குங்கள், அவற்றை படைத்த ரப்பை வணங்குங்கள். ஏன் அந்த சூரியன் சந்திரனை யாரை வணங்கிட்டு இருக்கு? அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருக்கிறது. பாருங்க லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்தி இன்னல்லாஹு ஹுவல் கனியுல் ஹமீத். இந்த இடத்துல தான் நம்ம ஒரு விஷயத்தை போயிடும், நம்ம செய்யக்கூடிய அமல் அல்லாஹ்வுக்கு தேவை என்பதற்காக செய்கிறோமா, நமக்கு தேவை என்பதற்காகவா? நமக்கு தேவை. நம்ம செய்யக்கூடிய அமல்களால் அல்லாஹ்வுக்கு எந்த புகழும் கூட போவது கிடையாது. அதனால் அல்லாஹ் நம்முடைய புகழை உயர்த்துவான் என்று சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்த வசனத்துல ரொம்ப பெரிய அவருடைய கீர்த்தியை சொல்லுகின்றான். மனிதர்களே, அல்லாஹு தஆலா பாருங்க, நமக்கு புரிய வைக்கிறதுக்காக எவ்வளவு அழகான வசனங்கள், எவ்வளவு தெளிவான வசனங்கள் பாருங்க. அடியார்களே, வலவு அன்னமா ஃபில் அர்தி மின் ஷஜரத்தின் அக்லாமுன் வல் பஹ்ரு யமுத்துஹு மின் பஅதிஹி சபஅத்து அப்ஹுரின் மா நஃபிதத் கலிமாத்துல்லாஹ் இன்னல்லாஹ அஸீஸுன் ஹகீம். அதுக்கு முந்தைய வசனம் 26 எப்படி அல்லாஹ் முடிக்கிறான், அல்லாஹு தஆலா அல் கனி, மிக மிக நிறைவானவன், எந்த குறையும் அவனுக்கு இல்லை, எந்த தேவையும் அவனுக்கு இல்லை. சரியா? அல் ஹமீஸ், ரொம்ப புகழுக்குரியவன் எல்லா வகையிலையும், எல்லா நேரங்களிலும், எல்லா சூழ்நிலையும். அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால், எல்லா நேரங்களிலும் எல்லா காலங்களிலும் அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். இப்படிப்பட்ட ரப்புடைய புகழை, அந்த புகழ் எவ்வளவு உயர்ந்தது என்று உணர்த்துவதற்காக அல்லாஹ் நமக்கு சொல்கிறான். மனிதர்களே, அல்லாஹ்வுடைய உயர்வை, சிறப்புகளை, அல்லாஹ்வுடைய வல்லமையை, பெருமையை நீங்கள் விவரிப்பதற்காக பூமியில் உள்ள எல்லா மரங்களையும் அழித்து அவற்றை பேனாக்களாக மாற்றி, பூமியில் இருக்கக்கூடிய கடல்களை எல்லாம் மைகளாக மாற்றி, இப்படியே 7 கடல்கள் என்ற அந்த 7 பின் 7 எத்தனை கடல்களை நீங்கள் உருவாக்கினாலும் கூட மா நஃபிது கலிமாத்துல்லா, அல்லாஹ்வுடைய புகழை எழுதி தீர்க்க முடியாது. புரியுதா உங்களுக்கு? குல் லவ் கானல் பஹ்ரு مدادا لكلمات ربي لنفد البحر قبل أن تنفد كلمات ربي ولو جئنا بمثله مددا. அப்போ பாருங்க, அல்லாஹு தஆலாவுடைய இந்த புகழ், இதை நினைச்சு நினைச்சு நினைச்சுதாங்க நம்ம ஜிக்ர் செய்யும் பொழுது அல்லாஹுடைய ஹைபஸ், அந்த பயம், அந்த கம்பீரம் நம்முடைய உள்ளத்துல வரணும். அப்ப அழுக வரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய துஆக்கள்ல ஒன்று, ரப்பி லா உஹ்சி ஸனான அலைக், உன்னை நான் புகழ்ந்து முடிக்க முடியாது. அந்த கமா அஸ்னைத அலா நஃப்ஸி, உன்னை நீ எப்படி புகழ்ந்து கொண்டாயோ அப்படி நீ இருக்கின்றாய். இன்னல்லாஹ அஸீஸுன் ஹகீம், நிச்சயமாக அல்லாஹ் மிகைத்தவன், நிச்சயமாக அல்லாஹ் மிகைத்தவன், ஹகீம், மகா ஞானவான். பாருங்க, இந்த இடத்துல ஹக்கீம் வார்த்தை எத்தனை இடத்துல இது வரைக்கும் வந்திருக்கு? இந்த சூராவுடைய முதல் இடத்துல தில்கா ஆயாத்துல் கிதாபில் ஹக்கீம், இரண்டாவதாக வஹுவல் அஸீஸுல் ஹக்கீம், அடுத்தது 27 இன்னல்லாஹ அஸீஸுன் ஹக்கீம், நிச்சயமாக அல்லாஹ் மிக மிகைத்தவன். அதனால என்ன அர்த்தம்? இந்த இடத்துல மிகைத்தவன் என்று அல்லாஹ் சிஃபத்தை ஏன் சொல்றான்? இதனுடைய ஹிக்மத் என்ன, ஞானம் என்ன? எல்லாரும் சேர்ந்து, உலகத்தில் படைச்ச எல்லா படைப்புகளும் சேர்ந்து அல்லாஹ்வுக்கு எதிரியாக மாறிவிட்டால் அதனால அல்லாஹ்வுக்கு பலவீனம் வந்துருமா? அல்லாஹ்வை தோற்கடித்து விட முடியுமா? இன்னல்லாஹ அஸீஸ், அல்லாஹ் எல்லோரையும் தோற்கடிக்கக்கூடிய மிகப்பெரிய மிகைப்பாளன், ஹக்கீம். ஆனா என்ன, ரப்புல் ஆலமீன் எல்லாத்தையும் ஹிக்மத்தோட செய்வான், எல்லாத்தையும் ஒவ்வொன்றையும் ஒரு ஹிக்மத்தோட எதை எப்போது எப்படி செய்யணும். ஃபிரௌனை அழிக்கிறதுக்கு அல்லாஹ்வுத்தர 400 அவகாசம் கொடுத்திருந்தான். ஃபிரௌனை அழிக்கிறதுக்கு 400 அல்லாஹ் அவகாசம் கொடுத்திருந்தான். அல்லாஹ் அதனாலதான் நபிமார்களுக்கு சொல்றான், குறிப்பா நம்ம நபிக்கு சொல்றான், லா தஸ்தஅஜில் அலைஹிம், நபியே அவசரப்படாதீங்க. நம்ம என்ன தெரியுமா வணங்குறோம்? இன்னைக்கு ராத்திரி துவா கேட்கணும், நாளைக்கு காலையில காசு யாருமே இருக்கக்கூடாது. ரப்பி லா தஸர் அலல் அர்து மினல் காஃபிரீன தய்யாரா, இது எப்ப துவா கேட்டாங்க? நூஹ் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் துவா கேட்டாங்களா? என்ன துவா கேட்டாங்கம்மா? 950 தாவா கொடுத்ததுக்கு பிறகுதான் துவா கேட்டாங்க. அதுவும் கடைசியா எப்படி கேட்டாங்க? அல்லாஹ் சொன்னதுக்கு பிறகு, நூஹே இதோட உங்க தாவா முடிஞ்சிச்சு, இனிமே யாருக்கும் கொடுக்க தேவையில்லைன்னு சொன்னவனதான், அப்படியா அல்லாஹ் இனிமே காஃபிர்களை விட்டு வைக்காத அல்லா? நம்ம என்ன செய்யறோம்? உடனே பெய்ய காலையில 2 தொழுது துவா செஞ்சோடனே சாயந்தரமே சுனாமி வந்து எல்லா காப்பீர்களும் போயிருந்து இவர் மட்டும் இந்தியாவில் இருக்கணும். சரியா? அல்லாஹ் எல்லாத்தையும் ஒரு ஹிக்மத்தோட செய்வான். ரசூலுல்லாஹி சொல்றான் பாருங்க, நபியே அவசரப்படாதீங்க, நீங்க உயிரா இருக்கும் போதும் அவர்களுக்கு தண்டனையை காட்டுவோம், உங்களை மௌத்தாக்கியதற்கு பிறகு அவர்களுக்கு தண்டனையை காட்டுவோம், இல்லை என்றால் அவர்களையும் மௌத்தாக்கி மொத்தமா சேர்த்து வச்சு மறுமையில் நாம் அவர்களுக்கு கொடுப்போம். அதனால அல்லாவை நீங்க நிர்பந்திக்காதீங்க, இப்படித்தான் செய்யணும் இப்படித்தான் செய்யணும்னு சொல்லி அல்லாவுக்கு சட்டம் போடாதீங்க. நீங்க ஹக்கீமிய, அவன் ஞானவான், புரியுதா? அல்லாஹு, அதாவது பாருங்க ஒரு சின்ன உதாரணம், காபிர்களை உடனே அல்லாஹ் அழிக்கணும்னு நாடி இருந்தான்னு வச்சுக்கோங்க. மக்கால இருந்து ஹிஜ்ரத் செஞ்சு வந்த அந்த முஸ்லீம்கள் மொத்தமே 100 பேர் 150 பேருக்குள்ளார், சரியா? மற்றதெல்லாம் அன்சாரிகள். ஆனா அல்லாஹ் பொறுமை காத்தான், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லாலும் பொறுமை காத்தார்கள். ஹாலிது பின் வலீது கிடைத்தாரா இல்லையா, கிடைச்சாங்களா இல்லையா? அமர் பின் ஆஸ் கிடைத்தார்களா இல்லையா? இன்னும் எத்தனை எத்தனை, முகீரா இப்னு ஷுஅபா, சுப்ஹானல்லாஹ், எடுத்து பாருங்க, முகீரா இப்னு ஷுஅபா எப்படிப்பட்ட பெரும் பெரும் தோழர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறுதியாக அவர்களிலிருந்து கொடுத்தான். இங்க என்ன, அவர்கள் உழைத்துக் கொண்டே இருந்தார்கள், நம்ம உழைக்காம சாப்பாடு ஆக்கிக்கிட்டே இருந்தோம், சோம்பேறியா இருக்கும். நம்ம என்ன செய்யறோம், நம்ம தேவைகளை நிறைவேற்றிக் கொண்டே இருக்கிறோம், அல்லாஹ் வந்து கராமத்தை காட்டிக்கிட்டே இருக்கணுங்க. எப்படி இவர் ஒண்ணுமே செய்ய மாட்டாரு, அல்லாஹ் வந்து ஜிப்ரீல் அனுப்பி முஜிசாவை காட்டிக்கிட்டே இருக்கணும். 10-13 வருஷம் தாவா செஞ்சு கஷ்டப்பட்டதுக்கு பிறகு, பத்ருல அழுததுக்கு பிறகு அல்லாஹ் தலா முஜிசாவை காட்டினான். இவர் எப்படி, இவர் என்ன செய்யணும், தொழுகையே முதல்ல சரியில்லை இவரு, இவர் துவா கேட்டவனா அல்லாஹ் மௌஜிதாவை இறக்கிடணுமா? அடுத்து வாங்க, அல்லாஹ் சொல்கிறான், மா ஹல்குக்கும், என்னுடைய சக்தியை பற்றி மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். இதுல ரொம்ப சந்தேகங்கள் யாருக்கு, காஃபிர்களுக்கு. அல்லாஹ் அதை சொல்கிறார், என்னடா உங்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குது, மீண்டும் உயிர்ப்பிப்பதை பற்றி இப்படி சந்தேகப்படுறீங்களே, என்னடா இது? காஃபிர் பாரு, பொம்மையை வணங்க சொன்னா வணங்குறான். அல்லா படைத்த இறைவன், உன்னை படைச்சவப்பா, உன்னை திரும்ப படைக்கிறதுக்கு என்ன கஷ்டம் இருக்கு? அல்லா சொல்லுமா கல் குக்கும்பலா பாத்துக்கு, என்ன பொறுத்த வரைக்கும் உங்களை படைப்பதும் சரி, உங்களை அழிப்பதும் சரி, மீண்டும் உங்களை உயிர்ப்பிப்பதும் சரி, மொத்தமா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து இப்ப வரைக்கும் எத்தனை பில்லியன் ட்ரில்லியன் ட்ரில்லியன் மக்கள் வந்திருப்பாங்க, இனி கியாமத்து வரைக்கும் உலகத்துல எத்தனை பேர் வந்திருப்பாங்க, எல்லாரையும் சேர்த்து ஒரே நேரத்தில் படைக்கிறதும், கவனிங்க, ஒரே நேரத்தில் அழிக்கிறதும், ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் உருவாக்குறது கூட, எனக்கு ஜஸ்ட் ஒரு நஃப்ஸ படைக்கிற மாதிரி தான். அதாவது என்ன, அதுல சிரமம் இருக்கு, அந்த அதை விட லேஸ் எனக்கு, ஒரு நஃப்ஸ படைக்கிற மாதிரி தான், அவ்வளவு தான், எல்லாம் ஒண்ணுதான் எனக்கு. இதுல என்னடா உங்களுக்கு சந்தேகம், புத்தி கட்டவங்களா? ஒரு பிளாஸ்டிக்கை வணங்குற, ஒரு மரத்தை வணங்குற, ஒரு கல்லை வணங்குற, அதுகிட்ட போய் கூப்பாடு போடுற, படைச்ச கடவுள் என்று வளையின் அந்த ரப்பு உயிர்ப்பிப்பான் என்று சொல்லும் போது சந்தேகம் கொள்கிறாயே, இதாங்க காவிரிகளுக்கு பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. குல் ஹல் அதுல்லுக்கும் அலா ரஜுலின் யுனப்பிமுக்கும் இதா முஸ்ஜிப்தும் குல்ல முமஸ்ஜிப்தின் இன்னக்கும் லஃபீ கல்கின் ஜதீத். சூரா சபாவுடைய வசனம், காபிர்கள் பேசிக்கிட்டாரு, செத்து போயிட்டா நம்மளெல்லாம் இந்த மண்ணில மக்கி எலும்புகளா போயிட்டா நம்மளெல்லாம் திரும்ப எழுப்புவானா, என்ன பொய் சொல்றாரு? ரொம்ப சந்தேகம், இதே சந்தேகம் தான் இன்னைக்கு காபிர்கள் பல பேருக்கு இருக்கு. ஏன்னா அவர்கள் மறுமையை, அவங்களுக்கும் சில மர்மம் நம்புறாங்க, ஆனா அதை எப்படி நம்புறாங்க, மறுபிறவின்னு சொல்லி, ஆனா அந்த நம்பிக்கை இஸ்லாம் சொல்லவில்லை. அப்ப அல்லாஹ் அதுதான் சொன்னா, என்னடா உங்களுக்கு என்னுடைய குதிரத்தில் இப்படி சந்தேகமா, மா ஹல்குக்கும் வலா பஅத்துக்கும் இல்லா கநஃப்ஸி வாஹிதா, உங்களை நான் படைத்தது எழுப்புவது என்ன ஒரு நஃப்ஸ படைக்கிற மாதிரிதான், இன்னல்லாஹ சமீஅ, நீங்கள் பேசக்கூடிய பேச்சுகள் நிச்சயமாக அல்லாஹ் கேட்டுக் கொண்டிருக்கிறான், அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், யாரு எங்க இருக்கிறா என்ன செய்யறா எல்லாம் அல்லாக்கு தெரியும். சொன்ன மனுஷனே, என்னுடைய தாக்கத்திலேயா நீ சந்தேகப்படுற, நீ வாழும் பொழுது என்னுடைய தாக்கத்தை நீ பார்க்கல, எல்லாத்திலையும் தாக்கத்தை பார்க்கிற இந்த பார், பகலை இரவிற்கு நுழைக்கிறான், இரவை பகலுக்கு நுழைக்கிறான், அலம் தர அன்னல்லா யூலிஜுல்லைல ஃபின்னஹார், இரவை பெருசாக்குற, அதாவது பகலை இரவு பகலுக்குள்ளார கொண்டு போய் பகலை சுருக்கிட்டு இரவு அல்லாஹ் பெருசாக்குறான், பகலை இரவுக்குள் கொண்டு போகிறான், பகலை சுருக்கிட்டு அல்லாஹ் இரவு பெருசாக்குறான், இவ்வளவு பெரிய குதிரை இது சொல்லுங்க பார்க்கலாம். வசக்கர ஷம்ஸ் வல் கமர், இந்த சூரியன் சந்திரன் யாருடைய கட்டுப்பாட்டில் ஓடுது, குல்லுன் எஜ்ரி இலா அஜலி முஸம்மா, நான் திட்டமிட்ட ஒரு தவணைக்கு இவையெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறது, இன் அல்லாஹ் பிமா தஅமலுன கபீர், நீங்கள் செய்வதையெல்லாம் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். எனக்கு ஒண்ணு, உங்களை மறுமையில எழுப்பி விசாரிக்கிறது எனக்கு ஒரு சிரமமும் அல்ல சொல்லிட்டு அல்லாஹ் சொன்னார், ஜாலிக பி அன் அல்லாஹ் ஹுவல் ஹக், பாருங்க அல்லாஹ் தான் உண்மையானவன், அவனை தவிர மக்கள் யாரையெல்லாம் எதையெல்லாம் வணங்குகிறார்களோ அவையெல்லாம் பொய்யானது. அழியில் கபீர், அல்லாஹுதான் மிக மிகைத்தவன், மிகப்பெரியவன். அப்ப மிக உண்மையாளனாகிய இவ்வளவு பெரிய ஆற்றல் உள்ளவனாகிய அல்லாஹுவை வணங்குவதின் பக்கம் அழைக்கிறோம். அந்த அல்லாஹ் உயிர்ப்பிப்பான் என்று சொல்கிறோம். இதை நம்புறதுல சந்தேகம் வருவதோ, இதை நம்புவதில் ஒருத்தனுக்கு கேள்வி வருவதோ, அது அவனுடைய அறிவிழித்தனமோ அல்லது அவனுடைய முரண்டு பிடிவாதமாகத்தான் இருக்கும். உண்மையிலேயே அவன் சிந்திக்க நினைத்தால் கண்டிப்பாக அவனுக்கு இதிலே படிப்பினைகள், அத்தாட்சிகள், தெளிவான வழிகாட்டுதல் இருக்கிறது. திரும்பி அல்லாஹ் சொல்றான், திரும்ப திரும்ப இந்த வசனங்களை அப்படியே திருப்பி கொண்டு வந்துகிட்டே இருக்கான் பாருங்க. அலம் தர அன்னல் ஃபுல்க தஜ்ரி ஃபில் பஹ்ரி பிநிஅமத்தில்லா, அந்த மக்களை பார்த்து நீங்க கேட்க கூடாதா நபியே? அவர்களை பார்த்து நீங்கள் கேட்க வேண்டுமா இல்லையா? மனிதர்களே, நீங்கள் கடலிலே செல்லும் பொழுது உங்களது கப்பல் கடலிலே அல்லாஹ்வுடைய நிஅமத்தில், அல்லாஹ்வுடைய அருட்கொடையால் எப்படி போது பாருங்க. உங்களுடைய நீ உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த நேமத்துகள், சத்து சாமா எல்லாத்தையும் தூக்கிட்டு அந்த கப்பல் போது பாருங்க. இதை நீங்க சிந்திச்சு பார்க்கலாம், எவ்வளவு பெரிய குதிரை. நீ யுரியக்கும் மின் ஆயாத்தி, அவனுடைய அச்சாட்சியிலிருந்து உங்களுக்கு காட்டுவதற்காக. உங்களால ஒரு மனுஷன் கடல்ல நீந்த முடியுமா? எவ்வளவு நாள் நீந்த முடியும்? நீந்துறது கையங்காலையும் விட்டானா அப்படியே போய்கிட்டே இருக்க வேண்டியதா கடலுடைய ஆழத்துல? உங்களை மாதிரி நூற்றுக்கணக்கான மனிதர்களையும், அந்த நூற்றுக்கணக்கான மனிதர்களுடைய சாமானையும் எடுத்து சுமந்து அந்த கப்பல் போது, இந்த கப்பலை செய்யறதுக்கு யார் அறிவு கொடுத்தா? இந்த கப்பலை மிதக்க வச்சானே, இது யாருடைய தாக்கத்தால மிதக்குது? இப்படிப்பட்ட ஒரு ரப்புடைய விஷயத்திலேயா நீங்க சந்தேகப்படுகிறீர்கள்? இன்ன ஃபீ தாலிகல் ஆயாத்தில் குல்லி சப்பாரின் ஷகூர். இந்த காஃபிர்களுக்கு பொறுமை கிடையாது, நன்றி உணர்வு கிடையாது. அதனாலதான் இவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை புரிய முடியவில்லை. ஆனால் நிச்சயமாக இவற்றிலே பொறுமையாளர்களுக்கு, நன்றி உள்ளவர்களுக்கு அத்தாட்சிகள் இருக்கிறது. அல்லாஹ் தான் செய்யக்கூடியவன். கண்டிப்பாக இது அல்லாஹ்வுடைய மார்க்கம், இது அல்லாஹ்வுடைய வேதம். மறுமையில் அல்லாஹ் தனது அடியார்களை எழுப்புவான் என்பதை நம்பிக்கை கொள்வார்கள். யார் யாரிடத்தில் சபுர் இருக்குமோ, யாரிடத்தில் சுக்குர் இருக்குமோ. இந்த இடத்துல பாருங்க, காஃபிர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு கெட்ட குணம், காஃபிர்களிடத்தில் அதாவது நீ தாவா செய்யும் போது தெரியும், அவசரப்படுறான் பாருங்க காஃபிர்கள். அவன் நம்பிக்கை கொள்றது ரொம்ப தூரமா இருக்கும். பொறுமையா காது கொடுத்து கேட்கிறான் பாருங்க. அல்லாஹ்வை பற்றி சொல்லும் போது நன்றி உணர்வோட படைத்தவன், உனக்கு இரணம் அளிப்பவன் என்று சொல்லும் பொழுது நன்றி உணர்வோட படுகிறான் பாருங்க, அவன் சீக்கிரமா ஹிதாயத்துக்கு வந்துடுவான். யாரு அவசரப்படுகின்றானோ, எதிர்த்து பேசுகின்றானோ, அவனுக்கு ஹிதாயத்து கிடைக்கிறது ரொம்ப தூரமா போயிடும். இப்ப இந்த இடத்துல அல்லாஹு தஆலா அவர்களுடைய செயல்களிலேயே ஒரு செயலை அல்லாஹு தஆலா ஆதாரமாக ஆக்கி அவர்களை வாயடைக்க வைக்கிறான். சரிப்பா விடுங்க, நீங்க என்ன செய்றீங்க, உங்களுக்கு ஏதாவது கஷ்டம்னு வருதுங்க, அந்த கஷ்டம் வந்திருக்கிற நேரத்தில் உங்கள ஏன் சிலைகளை வணங்குபவர்களோ, சிலுவைகளை வணங்கக்கூடியவர்களோ, அல்லாஹ் அல்லாத படைப்புகளை வணங்கக்கூடியவர்களோ, அந்த படைப்புகளுடைய பேரை சொல்லி அழைச்சி ஏன் உதவி தேடுறதில்லை அப்படின்னு கேட்கிறான். ஏன் அல்லாஹ்னு சொல்லி, கடவுளேன்னு சொல்லி, ஆண்டவனேன்னு சொல்லி, தெய்வமேன்னு சொல்லி அழைக்கிற, அது பேரை சொல்ல வேண்டியதானே? புரியுதா இல்லையா உங்களுக்கு? அப்ப உன்னுடைய கஷ்டத்தில் உனக்கு உதவி செய்வதற்கு ஆற்றல் உள்ளவன் என்று அல்லாஹுதானே நம்புகிறாய். அந்த அல்லாஹுவால் ஏன் உன்னை உயிர்ப்பிக்க முடியாது? ஏன் நீ கஷ்ட நேரத்தில் மட்டும் அல்லாஹுவை அழைக்கக்கூடிய நீனு, எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை மட்டும் வணங்கக்கூடியவனாக நீ ஆகக்கூடாது? புரியுதா இல்லையா? அல்லாஹ் கேட்கிறான், நிழல்களை போல அப்படியே பெரும் பெரும் மழை, மலைகளின் நிழல்களைப் போல கடல்களின் அலைகள் அவர்களை சூழ்ந்து கொண்டால் அந்த நேரத்திலே சிலைகளை விட்டு விடுகிறார்கள். அல்லாஹுவை மட்டும் அவனுக்கே கலப்பற்ற முறையிலே அல்லாஹ்வுடைய அந்த பிரார்த்தனையை செய்தவர்களாக அல்லாஹ்வை அழைக்கிறார்கள். பலம்மானஜாகும் மிலல் பர்ரி, அவர்களை கரைக்கு கொண்டு வந்து விட்டால், தரைக்கு கொண்டு வந்து விட்டால் பாதுகாத்து, பமின்ஹும் முக்தஸித். இந்த முக்தஸித் என்பதற்கு ரெண்டு அர்த்தம் இருக்குங்க. நேர்வழி பெறக்கூடியவர்களும் இருக்கிறார்கள், ஆனா அவங்க ரொம்ப கொஞ்சமான பேரு. பெரும்பாலானவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஷிர்க் செய்து விடுகிறார்கள். இது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் ஃபமின்ஹும் முக்தஸித் என்று சொல்லும் பொழுது, நேரடியா செய்றீங்க ஆனா செஞ்சு வந்ததற்கு பிறகு உங்களிலே பலர் சிறுக்கிலே சென்று விடுகிறீர்கள், அநியாயத்திலே சென்று விடுகின்றீர்கள். ஓமா யஜஹது பி ஆயாத்தினா இல்லா குல்லு ஹத்தாரின் கபூர், நம்முடைய வசனங்களை மறுக்கக்கூடியவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். யாரை தவிர? யார் நற்பாக்கியங்களை இழந்தார்களோ, நன்றி கேட்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் நம்முடைய வசனங்களை நிராகரிப்பார்கள். அப்ப யாருக்கு கொஞ்சமாவது நன்றி இருக்குமோ, முரண்டு பிடிக்காம காது கொடுத்து கேட்பாங்களோ, அல்லாஹ் அப்படித்தான் சொல்றான், இன்ன ஃபீ தாலிகல் அஸ்கிரா லிமன் கான லஹு கல்புன் அவ் அல்கா ஸமா வஹுவ ஷஹீத். கொஞ்சமாவது அவனுக்கு இதயம் இருந்தா, கொஞ்சமாவது அவன் செவிதாழ்த்தி கேட்டால் கண்டிப்பாக அவர்கள் நேர்வழி பெறுவார்கள். அடுத்து அல்லாஹ் இதெல்லாம் சொல்லிக்கிட்டே வந்துட்டு, சரி நமக்கும் அந்த காஃபிர்களுக்கும் ஒட்டுமொத்தமா சேர்த்து அல்லாஹு தஆலா மறுமையை கண்ணுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகிறான். மனுஷனே, இந்த உலகத்துல நீ என்ன வேணாலும் எதிர்த்து பேசிடலாம், இந்த உலகத்துல நீ என்ன வேணாலும் மறுக்கலாம், ஏசலாம், திட்டலாம், என்னுடைய இந்த ஆட்சியில் இருந்து கொண்டு எனக்கு எதிராக நீ சதி செய்ற, ஆனால் மறுமை என்று எனக்கு ஒரு ஆட்சி இருக்கிறது, மாலிகியவ்மித்தீன், மறுமை என்று நான் ஒரு நாளை எனக்கு வைத்திருக்கிறேன், அந்த நாளை பற்றியும் நீ தெரிந்து கொள். இந்த நாள்ல, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த நாள்ல நீ உன்னுடைய ராணுவத்தை கொண்டு, உன்னுடைய படைபலங்களை கொண்டு, உன்னுடைய செல்வாக்கை கொண்டு நீ என்னையும் என்னுடைய நபிமார்களையும் அந்த நபிமார்களோடு நல்ல பணி செய்யக்கூடிய நல்லவர்களையும் எதிர்க்கக்கூடியவனாக நீ இருக்கலாம், இருக்கிற. ஆனா இதே நிலைமை தான் உனக்கு நீடிக்கும், நினைக்காது, ஒரு நாளைக்கு நீ கொண்டு வரப்படுவாய். யா ஐயுஹன்னா சுத்தகுரபக்கும், மக்களே அந்த ஒரு நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், உங்களது ரப்பை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். யா ஐயுஹன்னா சுத்தகுரபக்கும், மக்களே உங்களது ரப்பை பயந்து கொள்ளுங்கள். வக்ஷௌ யௌமா, அந்த ஒரு நாளையும் நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். லா யஜ்ஸி வாலிதுன் அன் வலதிஹி, ராஜா என்ன மந்திரி என்ன, முதல்ல தகப்பன் தனது பிள்ளைக்கு உதவ முடியாது. வலா மௌலூதுன் ஹுவ ஜாஸின் அன் வாலிதிஹி ஷையா, பிள்ளை தந்தைக்கு உதவ முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நாள் அது, அந்த நாளில் எந்த ஆட்சி அதிகாரம் எதுவும் இருக்காது, எல்லாம் அல்லாஹ்வுக்கு சொந்தமான. லிமனில் முல்குல்யோம் லில்லாஹில் வாஹிதில் கஹார் وخشعت الاصوات للرحمن فلا تنس فلا تسمع الا همسا. எல்லா சப்தங்களெல்லாம் அமைதியாகிவிடும், எல்லா பார்வை குனிந்து விடுவார்கள், தாழ்ந்து விடுவார்கள் எல்லாம். وترى المجرمين يومئذ مقرنين في الاصفار, எல்லா விலங்கிடப்பட்டு அப்படியே கூனி குறுகி விடுவார்கள், ஆட்சி அதிகாரம் யாருக்கும் இருக்காது. ஆட்சி போச்சு, அதிகாரம் போச்சு, காசு பணம் எல்லாம் போச்சு. அல்லாஹ் சொன்ன, மக்களே நீங்க நினைச்சுக்காதீங்க, இங்க இருக்கக்கூடிய உங்களுடைய ஆட்சி அதிகாரம் கம்பியூரம் செல்வாக்கு எல்லாம் உங்களோட வரும்னு சொல்லிட்டு மௌத்தை நினைச்சுக்க, அந்த மௌத்துக்கு பின்னாடி உள்ள மறுமையை நினைத்துக் கொள். இன்ன வஅதல்லாஹி ஹக்குன், நான் சொல்லக்கூடிய இந்த வாக்கு உண்மையானது. ஃபலா தகுர்ரன்னகுமுல் ஹயாத்து துன்யா, தயவு செய்து, தயவு செய்து சொல்றேன், இந்த உலக வாழ்க்கையில மயங்கிடாத, இந்த உலக வாழ்க்கை உன்னை மயக்க வேண்டாம். தாங்க பிரச்சனை, ஒரு உதாரணம் சொல்ல பாருங்களேன், எப்படி நம்ம மயங்குறோம் சொல்லிட்டு, எவ்வளவு தெளிவு இருந்தும் நம்ம மயங்குறோம் சொல்லிட்டு. ஒரு மகன் தன்னுடைய தந்தையை பார்ப்பாங்க, கவனிக்கிறீங்களா, ஒரு மகன் அல்லது ஒரு மகள், ஒரு மகன் வந்து தன்னுடைய தந்தையை பார்க்கிறாரு, மகள் வந்து தன்னுடைய தாயை பார்க்கிறாங்க. ஏமா நீங்க வந்து வாலிபமா இருக்கும் பொழுது உங்க அம்மா வாலிபமா இருப்பாங்களா, வயசானவங்களா இருப்பாங்களா? என்னைக்காவது நீங்க என் அம்மா மாதிரி தர நானும் கிளவியா போவேன் நினைச்சு பாத்துருக்கீங்களா? உங்க அம்மாவுக்கு ஒரு வயசு வச்சுக்கிறேன், அவங்க வந்து பலவீனமா ஏதாச்சும் காரியங்களை செய்ய முடியாம நோயினுடைய ஏதாச்சும் நல்லா சுகமாக்கி வைக்கணும் சொல்ல, இயற்கை தானே அந்த நிலையில. உங்க அம்மாவை பார்க்கும் பொழுது நீங்க காலேஜில் படிச்சுட்டு வச்சுங்களேன், அது பெரிய பெரிய டிகிரி கிகிரியா வாங்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், அந்த 100 டிகிரி 200 டிகிரின்னு சொல்லிட்டு ஹீட் ஆகிற மாதிரி அந்த மாதிரி வாங்கிட்டு இருக்கும் பொழுது எந்த வாலிப பொம்பளை பிள்ளையாவது நினைச்சு பார்க்குதா, இப்படித்தானே எனக்கும் பலவீனம் வரும்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, எவ்வளவு ஏமாந்துருக்கும். சரிங்க, உங்க அத்தாவை பாக்குறீங்க, விடுங்க இன்னும் கொஞ்சம் போங்க, சில பேர் உங்க அத்தாவுடைய அத்தாவையும் பார்த்துருப்பீங்கல்ல, உங்க அம்மாவுடைய அம்மாவை பார்த்திருப்பீங்கல்ல, அவங்க குடு குடு கிளவியா இருந்திருப்பாங்கல்ல, என்னைக்காவது நீங்க மேக்கப் போடும் பொழுது எங்க பாட்டி மாதிரி இருக்க நானும் கிளவியா போவேன்னு நினைச்சு பாத்திருக்கீங்களா? அப்படி நினப்பு வந்தா இந்த மேக்கப் போட்டு பெருமை வருமா சொல்லுங்க பாக்கலாம். நான் சொல்றது புரியுதா? புரியல நினைக்கிறேன். என்ன, உங்க பாட்டிய பாக்குறீங்க, கூணு உழுகி முடியலாம் அண்ணரைச்சு போய் இருக்கிற முடியலாம் கொட்டி வர்றாங்க. ஏன்னா மேடம் இவங்க மட்டும் நான் யாரு தெரியுமா, நான் நேரம் வானத்திலிருந்து இறங்கின ஊர். என்ன உங்களுக்கு மட்டும் சொல்லல, நீங்க முன்னாடி இருக்கிற அதே போலதான் வாலிபர் தான் தாத்தாவை பாக்குறாரு, அவர் நடக்க முடியாம நடக்கிறாரு, இவன் ஆயிரம் ஓடுவான் குதிப்பா ஆச்சு பூச்சுமா அப்படியே சும்மா பந்தாவா, என்ன நினைப்பு இவனுக்கு, என்ன உன் பாட்டன் மாதிரி நீ மாற மாட்ட, உன் தாத்தா மாதிரி நீ மாற மாட்ட. இதான் மயக்கி கொண்டிருக்கிறது நம்ம எழுது மயக்குது. இப்ப கரண்டா நமக்கு இருக்கு பாருங்க ஸ்டேட்டஸ், பணமோ காசோ அழகோ அறிவோ படிப்போ அதெல்லாம் மயங்கிட்டு இருக்கிறோம் எல்லாரும். நான் சொல்றது புரியுதா புரியலையா, புரியலன்னா புரிய முயற்சி பண்ணுங்க. அல்லாஹ் சொல்கிறார் மனுஷனே, டேய் இந்த வஅதல்லாஹி ஹக்குன், நான் சொல்லக்கூடிய வாக்கியெல்லாம் உண்மைடா. ஃபலா தகுர்ரன்னக்கும் புல் ஹயாத்து துன்யா, இந்த உலகம் உன்னை மயக்கி விட வேண்டாம். வலா யகுர்ரன்னக்கும் பில்லாஹில் கரூர், மயக்கக்கூடிய ஷைத்தான் உன்னை மயக்க வேண்டாம். நம்மளை ஏமாத்துறது யாரு, மயக்கிறது யாரு, சைத்தான் வந்து என்னத்தை போடுறான் அப்படி இப்படின்னு என்னத்தை போடுறான், மயங்கிறாது. தயவு செய்து முடிவை பாரு, அஞ்சாம் இறுதி நிலைய பாரு. நீனு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்ற மனுஷனே இது பாரு, உன் அறிவு சும்மா, உன்னிடத்துல என்ன அறிவு இருக்கு, ஐந்து அறிவை பற்றி நான் சொல்லுகிறேன். அல்லாஹுத்தர அறிவை சொல்லி மனிதனுடைய பலவீனத்தை உணர்த்துகின்றார். மனிதனே இன்னல்லாஹ இந்தஹு இல்முஸ்தா, இந்த உலகத்திற்கு என்று ஒரு முடிவு நேரத்தை வைத்திருக்கிறேன், அதனுடைய அறிவு என்னிடம் இருக்கிறது. வயுனஸ்ஸிலுல் கைஸ், மழையை எங்கே எப்போது எந்த அளவு இறக்க வேண்டும் என்பதை நான் எனது அறிவை கொண்டு இறக்கி கொண்டிருக்கிறேன். வயஅலமு மா ஃபில் அர்ஹாம், மனைவி உன்னுடைய மனைவியாக இருக்கலாம், ஆனால் அவள் கற்பத்தில் சுமக்கக்கூடிய குழந்தை, அந்த குழந்தை நல்ல குழந்தையா கெட்ட குழந்தையா, அதனுடைய முடிவு என்ன, அதனுடைய பிற்காலம் என்ன, எல்லாவற்றையும், அதனுடைய ஆயுள் காலம் என்ன, எல்லாவற்றையும் நான் அறிந்திருக்கிறேன். வயஅலமு மா ஃபில் அர்ஹாம், புரியுதா? இதுக்கு சில பேர் சொல்லுவாங்க நேரத்தில் ஆண் குழந்தையா பெண் குழந்தையாங்கிறது, அந்த காலத்திலேயே ஆண் குழந்தையா பெண் குழந்தையாங்கிறது முஃபஸ்ஸிர்கள் குறிப்பிடல. பிறக்கக்கூடிய குழந்தை நல்ல குழந்தையா கெட்ட குழந்தையா என்பதை அல்லாஹ் தான் அறிந்தவன். இப்ப வந்து உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு சுழல், உதாரணத்துக்கு குழந்தை பெருசானவனோ வாலிபமானவனோ உங்களை வாடி போடின்னு திட்டுவாங்கிறது முன்னாடியே கற்பத்தில் இருந்து தெரிஞ்சு போச்சு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவீங்க, அங்கேயே கூட்டிடுவீங்க மண்டையில. அதனாலதான் மறைச்சிட்டான், புரியுதா இல்லையா? அப்படி தெரிஞ்சிருந்தா எந்த ஒரு தாயாவது குழந்தைய சமப்பாளா, முடிஞ்சு போச்சு. அல்லாஹு எப்படி தன்னுடைய அறிவை சொல்கிறார், நாளை ஒரு ஆன்மா என்ன செய்யும் என்பதையும் அந்த ஆன்மாவுக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியாது நாளைக்கு உங்களுக்கு என்ன நடக்க போகுது. இவர் பிளானிங் எல்லாம் போட்டு டிக்கெட் எல்லாம் போட்டு பெட்டி எல்லாம் கட்டி வச்சிருப்பாரு, கடைசியில் ஏர்போர்ட்ல போய் உட்கார்றதுக்கு பதிலாக ஆம்புலன்ஸ்ல போய் உட்காரு, என்னங்க ஏர்போர்ட்ல போய் ஏறி உட்காந்து பிளைட்ல ஏறி உட்காந்துக்கு பதிலா எங்க போய் ஏறி உட்காந்து படுக்க வச்சிருப்பாங்க, அவரை ஆம்புலன்ஸ்ல போய் படுக்க வச்சிருப்பாங்க, அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு பிறகு ஸ்ட்ரெச்சர்ல கூட்டிட்டு வருவாங்க. சுப்ஹானல்லாஹ், உங்களது திட்டங்கள் எல்லாம் ஃபெயில் ஆகக்கூடியது அல்லாஹ் நாடி நாளை தவிர, உங்களது திட்டங்கள் எல்லாம் சக்சஸ் ஆகிவிடாது அல்லாஹ் நாடி நாளை தவிர. ஒமா சத்ரி நப்சும் மாதா தக்சிபு கதா, அரே ஒமா சத்ரி நப்சும் பி ஐயாந்தின் தமுஸ், நீ எங்க சாவன் உனக்கே தெரியாதுங்க, உன்னுடைய மௌத்து எங்கே என்று உனக்கே தெரியாது. இன்னல்லாஹ அலீமுன் கபீர், நிச்சயமாக அல்லாஹ் நன்கறிந்தவன் ஆழ்ந்தறிந்தவன். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படி தன்னுடைய வல்லமைகளை கூறி அவனுக்கு பணிவதின் பக்கம் நம்மை அழைக்கிறான். அவனை ஈமான் கொள்வது, அவனுக்கு பணிவது, நம்முடைய அறிவை அவனுக்கு சமர்ப்பித்து விடுவது, அவனுடைய இல்மிலிருந்து அறிவை தேடுவது. நம்முடைய அனுபவம் நமக்கு வழிகாட்டலாம், நம்முடைய அல்லாஹ் கொடுத்த அறிவு, அல்லாஹ் கொடுத்த திறமை சிந்தனை நமக்கு வழிகாட்டலாம், ஆனால் அந்த அறிவு சிந்தனை திறமைய எதோட நம்ம இணைச்சே வைக்கணும், அல்லாஹ்வுடைய இல்மோட, அல்லாஹ்வுடைய வேதத்தோட, அதுக்கு கீழே வச்சுக்கிட்டேதான் போய்கிட்டே இருக்கணும். இதை புறக்கணிச்சிட்டு என் அறிவு தான் என் திறமை தான் நினைச்சா பாதுகாக்கணும். பல தகுர்ரன்னக்கும் ஹயாத்து துன்யா, உலகம் உங்களை ஏமாத்தி விடும். வலா யகுர்ரன்னக்கும் பில்லாஹில் கரூர், சைத்தான் உங்களை ஏமாத்தி விடுவான். இப்படித்தான் ஃபிரௌனை ஏமாத்தணும் இல்லையா, இப்படித்தான் காரூனை ஏமாத்தினான், இப்படித்தான் ஹாமானை ஏமாத்தினான், இப்படித்தான் நம்ருதை ஏமாத்தினான், இப்படித்தான் சமூத் ஆடு கூட்டத்தார்களை ஏமாத்தினான் இல்லையா. அல்லாஹ் சொல்லி ஏமாந்துறாதீங்க, தயவு செய்து அல்லாவின் பக்கம் நீங்கள் வந்து விடுங்கள். அப்ப இந்த சூராவுடைய ஒட்டுமொத்த சுருக்கமாக படிப்பினையாக நாம் எடுத்துக்கொள்வதாக இருந்தால், அல்லாஹு தாலா தன்னுடைய அடியார்களை தனக்கு முன்னால் பணிந்து விடுவதை அவன் விரும்புகிறான். அந்த அடியார்கள் அல்லாஹ்வுடைய ஹிக்மத்தை பெற வேண்டும் என்பதை விரும்புகிறான். ஆகிரத்துடைய வாழ்க்கையை முன்வைத்து வாழ வேண்டும் என்பதை அல்லாஹ் விரும்புகிறான். அதே போல இந்த துன்யாவில் வாழும் பொழுது நன்மைகளுக்காக வேண்டிய உபதேசம் செய்து நன்மைகளை பரப்பி நன்மைகளுக்கு அழைப்பு கொடுத்து நன்மைகளை குறிக்கோளாக வைத்து வாழும்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு இந்த சூராவின் மூலமாக சொல்கிறான். இதற்காக வாழக்கூடியவர்களை அல்லாஹு தஆலா இம்மையிலும் மறுமையிலும் உயர்த்துவான்.